Το κουρσό που πάει.
முத்துப்ளூஸை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழோசையை சீர்மணிக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஏப்ரல் மாதம் 18 சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே என்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். மழை பெய்வதனால் உலகத்து உயிர்கள் வாழ்கின்றன. ஆதலால் மழையே உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தகும் என புலியூர் கேசிகன் விளக்கம் தருகின்றார். இங்கு வான் நின்று என்னும் சொற்றொடருக்கு மழை இடையராது பெய்தல் எனவும், உலகம் என்னும் சொல் உலகத்தில் வாழும் உயிரினங்கள் எல்லாவற்றினையும் குறிக்கும் இடவாகு பெயர் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. மழை இடையராது உரிய காலத்தில் பெய்து உணவினை விளைவித்து பருக நீரை வழங்கி உயிர்காத்து உலக இயக்க நிலையை நிலைநிறுத்துவதால் அது உண்பவருக்கு அமிழ்தமாக போற்றப்படுகின்றது. அமிழ்தம் என்பது சாவா மருந்தாகிய இருவகை உணவாக உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத சோறும், தொடர்ந்த பசி தகை தாக நோய்களால் நீரும், சாவை தவிர்த்தலால் இருமருந்து என பெரும் என தேவனேய பாவாணர் குறிப்பிடுகின்றார். இதனை இருமருந்து விளைக்கும் நன்னாட்டு பொருந்தன் என புற 400 பாடல் வரியொன்று விளக்குகின்றது. சாவா மருந்தான அமிழ்தம் போலவே உயிர்காக்கும் நீரை தரும் மழையும் அமிழ்தமாக கருதப்படுகின்றது. சாவா மருந்திற்கு நிகராகவே மழையை வள்ளுவ பெருந்தகை போற்றுகின்றார். உலகிற்கு ஆதாரம் உணவும் நீரும், உணவுக்கு ஆதாரம் நீர், நீருக்கு ஆதாரம் மழை, உலக இருப்புக்கு ஆதாரம் மழை, அதுவே அமிழ்தமாம். வாழ்நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாட்டு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வாழ்நி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. ஆப்கான் போர்க்கூட்டத்தில் ஆசி படைகள், தனித்துவமான விசாரணையும் முறை தவறல் நீதியும். ஆப்கானிஸ்தானில் நடந்தால் கூறப்படும் போர்க்குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் முறையில் ஆஸ்திரேலிய அணுகுமுறை தனித்துவமான தன்மையை வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய உயரிய ராணுவ விருது பெற்ற வீரரான பென் ராபர்ட் ஸ்மித் போர்க்குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த வாரம் சிட்னி விமானத்தில் கைது செய்யப்பட்டார். ஆப்கானில் பணியாற்ற போது கைதிகள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் இவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் முறைப்பாடுகள் தொடர்பில் ஆஸ்திரேலிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னதாக ஊடகங்களுக்கு எதிராக இவர் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மையானவை என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் இந்த முக்கிய வழக்கில் பென் ராபர்ட் ஸ்மித் போன்ற உயர விருது பெற்ற வீரர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஆனாலும் பல்வேறு மேன்முறைகள் தோல்விடைந்த நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகள் காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவர் தொடர்ந்து மறுத்து வந்தார். இந்நிலையிலேயே அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை ஆஸ்திரேலிய ராணுவ வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவங்கள் ஆஸ்திரேலிய ராணுவத்தின் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக கூட கருதப்படுகின்றது. நியூயார்க் இரட்டைக்கூரம் 2001 செப்டம்பரில் தாக்குதலுக்கு உள்ளாகியது. அதன்போது 3000 வரையான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். அதனால் அமெரிக்கா மட்டுமல்ல உலகமே அதிர்ச்சிக்கு உள்ளாகியது. இத்தாக்குதலை ஆப்கானில் உள்ள தலிபான்களே தொடுத்தனர் என்றும், அதனுடைய விளைவாக தலிபானுக்கு எதிராக அமெரிக்கா யுத்தம் ஆரம்பமாகியது. அமெரிக்கன் கூட்டாளிகளான இந்த ஆஸ்திரேலிய துருப்புகள் 2002 ஆப்கானிஸ்தான் களம் புகுந்தன. ஆஸ்திரேலியாவின் விசேட படைப்பினர் ஆப்கானில் போரில் நின்றனர். அங்கு நடந்த போர்க்கூட்டங்களில் 39 பேரை ஆஸ்திரேலியா படுகொலை செய்தனர் என்ற அதிர்ச்சி அறிக்கை 2020 வெளியானது. ஆஸ்திரேலிய விசேட படைப்பினர் அளித்த போர்க்களம் குறித்து இடம்பெற்ற விசாரணையின் முடிவை ஆஸ்திரேலிய பாதுகாப்புப்படை வெளியிட்டது. இதன்போது ஆஸ்திரேலியன் விசேட படைப்பினர் ஆப்கானில் கொலை செய்ததற்கான சான்றுகள் கிடைத்ததாகவும் உறுதியானது. ஆப்கானில் 57 சம்பவங்கள் தொடர்பில் 300 மேற்பட்டவர்கள் விசாரணைகள் முடிவில் இந்த அறிக்கை வெளியானது. 2009 முதல் 2013 முதல் சிறை கைதிகள், விவசாயிகள், பொதுமக்கள் கொலை செய்தமைக்காக பல படைவீரர்களை விசாரணை செய்ய வேண்டும் என கூட பரிந்துரை செய்யப்பட்டது. ஆஸ்திரேலியன் விசேட வான் சபை படையணியை சேர்ந்தவர்களை இந்த போர்ட் கூட்டங்களில் ஈடுபட்டது என்றும் தெரிய வந்தது. அதேவேளை ஆப்கானிஸ்தானில் 2005 2016 காலாட்டத்தில் ஆஸ்திரேலிய சிறப்பு படைவர்கள் செய்ததற்கான நம்பகமான ஆதாரம் உள்ளதாக கூட தெரிவிக்கப்பட்டது. இந்த போர்க்குற்ற சம்பவங்கள் ஆஸ்திரேலிய ராணுவத்தின் வரலாற்றில் மிகப்பெரும் கரும்புள்ளியாக கருதப்பட்டாலும் இந்த வழக்கு தற்போது ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பென் ஸ்மித்துக்கு எதிரான இந்த வழக்கில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபணமாயுள்ளது. ஆயினும் இந்த போர்க்குற்ற விசாரணை ஒரு தனித்துவமான விசாரணை என்றும் கூறப்படுகின்றது. இரண்டாம் உலக போரின் பின்னர் வியட்நாமில் மயிலாய் படுகொலைக்கான அமெரிக்க ராணுவ லெப்டினன்ட் வில்லியம் ஹாலை 22 தென் வியட்நாம் பொதுமக்களை கொண்டதற்காக வழக்கு தொடரப்பட்டது. அதன்பின் 2003 ஈராக்கில் அபுகிரப் சிறை துஷ்பிரயோகம், அமெரிக்க வீரர் சார்லஸ் கிரானர், லிண்டி ஆகியோருக்காக பல குற்றச்சாட்டுகளும் தெரிவிக்கப்பட்டன. 2006 14 வயது ஈராக் சிறுமியை கற்பழித்துக் கொள்ள சேர்க்கவும் அவரது குடும்பத்தினை கொண்டதற்காகவும் அமெரிக்கா திருப்பதற்கு வழக்கு தொடரப்பட்டது. 2007 4 அமெரிக்க பிளாக் போர்ட் தனியார் ராணுவ ஒப்பந்தக்காரர்களால் 14 ஈராக் குடிமக்கள் கொல்லப்பட்டமைக்கான வழக்கம் தொடரப்பட்டது. 2010 3 ஆப்கானிஸ்தான் குடிமக்களை கொலை செய்வதற்கு அமெரிக்க திருப்பதி தண்டிக்கப்பட்டனர். அதேவேளை 2012 கந்தஹார் படுகொலை என்று அழைக்கப்படும் 16 ஆப்கானிஸ்தான குடிமக்களை கொலை செய்வதற்காக அமெரிக்க ராணுவ துப்பாக்கி சுடும் ராபர்ட் பிரஸ் மீதும் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் இப்போர்க்குற்ற நிகழ்வுகள் அமெரிக்காவை போரில் பொறுப்பு கொள்ள சர்வதேச போர்க்குழு வேண்டியது. ஆனால் மேலே பட்டியலிடப்பட்ட போர்க்குற்றவியல் வழக்கில் அனைத்தும் அமெரிக்காவில் நிராகரிக்கப்பட்டது. ஆயினும் தற்போது ஆஸ்திரேலிய அரசு இந்த குற்றங்களை நீதி தவறாது விசாரித்து தண்டனையை வழங்கியுள்ளது. ஈராக் படையெடுப்புக்கு பின்னர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் நிர்வாக உறுப்பினர் மீதும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்குகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆனால் அவை அனைத்தும் அமெரிக்க அரசும் நிராகரிக்கப்பட்டதும் அறிந்ததே. ஆப்கானிஸ்தானில் கூறப்படும் போர் குற்றத்தில் விசாரிக்கும் முறையில் ஆஸ்திரேலிய அரசின் அணுகுமுறையானது மிகவும் தனித்துவமானதாகவும் மற்ற மேற்குள்ள நாடுகளிலிருந்து போர்க்குற்ற விசாரணை நீதி தவறாமல் விசாரித்ததாகவும் பல்வேறு வகைகளில் மனித உரிமைகள் சங்கங்கள் பாராட்டு கூட தெரிவித்துள்ளன. மீண்டும் உடன் வானிலை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம் வருவது சிறப்பு கண்ணோட்டம். இப்பூலகில் 29 வருடங்கள் மட்டுமே உயிர் வாழ்ந்த தென்னிந்திய திரைப்படத்துறையின் மாபெரும் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய நினைவு தினம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பு கண்ணோட்டத்தை வழங்குவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
1950களின் பிற்பகுதியில் தன் கருத்தாளமிக்க புரட்சிகரமான பாடல்களோடு தமிழ் திரைப்பட உலகில் ஒரு புயல் போல நுழைந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரை சேர்ந்த செங்கப்படுத்தான் காடு கிராமத்தில் 1930 ஏப்ரல் 13 தேதி பிறந்து தனது 29 வயதில் மறைந்து விடுகிறார். 1955 முதல் 1959 வரையிலான 4 ஆண்டுகள்தான் அவர் திரைப்படங்களில் பாடல்கள் எழுதிய காலம். ஆனால் அந்த சொற்ப வருஷங்களுக்குள் அவர் திரைப்பட பாடல்களில் ஏற்படுத்திய அதிர்வுகள் யாராலும் மறக்க முடியாத ஒன்று. ஓலை குடிசையில் பிறந்து வயல்வெளிகளில் திரிந்து 15 வயதில் வேலை பார்க்க துவங்கிய அவருக்கு ஆடு மாடுகள் மேய்த்தல், ஏர் உழுதல், தேங்காய் பறித்தல், கீட்டு முடைதல் என பல விவசாய தொழில்கள் தெரிந்திருந்தன. மல்யுத்தம், கம்பி சுற்றுதல் போன்ற வீர விளையாட்டுகளிலும் பரிச்சயம் இருந்துள்ளது. தந்தையும் அண்ணனும் கவிஞர்கள் ஆதலால் பாடும் திறனை இயற்கையிலேயே பெற்றிருந்த அவர் பெரியார், அண்ணா போன்ற தலைவர்கள் பேச வருவதற்கு முன் அந்த மேடையில் பாடல்கள் பாடும் சிறுவனாகவும் இருந்துள்ளார். நில சுவாங்கர்கார்கள், முதலாளிகள், மித்தாம் ரசுகள், மடாதிபதிகள் ஆகியோர் விவசாயிகள் உழைப்பை சுரண்டியதையும் சாதி கொடுமைகள் நிகழ்த்தி அவர்களை கடுமையாக தண்டிப்பதையும் இளம் வயசிலேயே கண்டு மனம் நொந்துள்ளார் கல்யாண் சுந்தரம் அவர்கள். தண்டனை என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாயில் சாணிப்பால் ஊற்றுதல், அவர்களை மரத்தில் கட்டி வைத்து அடித்தல், பெண்கள் முழங்காலுக்கு கீழ் சேலை கட்டினால் அவர்களை அடித்து துன்புறுத்தல், இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்த அதனால் அச்சுறுத்தப்பட்ட குடும்பங்களில் ஒன்று அவரது குடும்பம். 1950 ஏ கே சுந்தரம் என்ற பெயரில் மதுரையில் சக்தி நாடக சபாவில் நடிகனாக சேர்ந்து அந்த குழுவினரோடு ஊரூராக சென்று கவியின் கனவு, முதல் ரவுடி, டிஎஸ்பி, என் தங்கை போன்ற பல நாடகங்களில் சிறு சிறு வேடமேற்று நடித்துள்ளார். நாடக பாத்திரங்கள் பாடும் பாடல்களுக்கு வாய் அசைக்க துவங்கிய அவர் தானாகவே சுயமாக தான் ஏற்ற பாத்திரங்களுக்கு பாடல்களை பாட துவங்குகிறார். ஏற்கனவே அவரது நாடக பாடல்களால் ஈர்க்கப்பட்டிருந்த ஏ எல் நாராயணன் தான் கதை வசனம் எழுதிய படித்தவன் படத்தில் பாடல் எழுத இவருக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார். 1954 கல்யாண சுந்தரம் என்ற பெயரில் அவர் எழுதிய முதல் பாடல் அமைந்த படித்தவன் திரைப்படம் 1956 வெளிவந்தது. மாடர்ன் தியேட்டரின் மகேஸ்வரி திரைப்படம் கல்யாண சுந்தரம் பாடலோடு திரைக்கு வந்த முதல் திரைப்படம் ஆகும். கே பி காமாட்சி, கே டி சந்தானம், மருதகாசி, காமு ஷெரீப், குமு பாலசுப்ரமணியம், கண்ணதாசன், தஞ்சை ராமையா தாஸ் போன்றவர்கள் பாடல்கள் எழுதி கொண்டிருந்த காலத்தில் கல்யாண சுந்தரத்தை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது பல பாடல்கள். 19 இசை அமைப்பாளர்களுக்கு பாடல்கள் எழுதிய கல்யாண் சுந்தரத்தின் திரைப்பட பாடல்களே தமிழில் முதன் முதலாக புத்தக வடிவில் வெளிவந்துள்ளது. வாழ்வோடு ஒட்டிய சொற்களை பாடல்களில் புனைந்து நாட்டுப்புற இலக்கியம் போல தன் பாடல்களை ஆக்கிய கல்யாண சுந்தரம் உழைக்கும் மக்களின் குரலை அவர்கள் மொழியிலேயே பதிவு செய்து திரைப்பட பாடல்களில் ஒரு புதிய பாணியை உருவாக்கினார். புதிய படத்தில் வரும் சின்ன சின்ன இலை பின்னி பின்னி வரும் பாடலை தவிர வேறு எந்த பாட்டையும் மெட்டுக்கு எழுத மறுத்த கல்யாண் சுந்தரம் சினிமா பாடல்களின் மூலமும் புரட்சிகரமான கருத்துக்களை மக்கள் முன் வைக்க முடியும் என்பதை சாதித்து காட்டியவர். ஓடிப்போ ஓடிப்போ கண்டை குஞ்சே, கரையோரத்தில் மேயாதே கண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கண்டை குஞ்சே போன்ற எளிய நடையில் கவிதைகளையும் எழுதி கொண்டிருந்த கல்யாண சுந்தரத்தின் முதல் கவிதை தொகுதி 1954 ஜனசக்தி இதழில் வெளிவந்தது. தாமரை, தென்றல், பேசும் படம், அமிர்தம், மல்லிகை போன்ற இதழ்களிலும் அவர் கவிதைகள் வெளிவந்தன. தத்துவ பாடல்கள் மட்டுமல்ல, தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா, அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியமா போன்ற பக்தி பாடல்களும், பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது, எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே, வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி போன்ற தத்துவ பாடல்களும், என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளோ மூத்தவளோ வெண்ணிலாவே, நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் போன்ற காதல் பாடல்களும் அவரை ஒரு குறுகிய வட்டத்தில் குறுக்க முடியாது என்பதை சொல்லி நிற்கின்றன. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, நீ சொல்ல போகும் வார்த்தை எல்லாம் எண்ணி பாருடா, நீ எண்ணி பாருடா. தூங்காதே தம்பி தூங்காதே, திருடாதே பாப்பா திருடாதே, காடு விளைஞ்ச என்ன மச்சான், நமக்கு கையும் காலும் தான் மிச்சம், கையால வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல போன்ற அவரது பாடல்கள் அவரை திரைப்படங்களில் பாமரன் குரலை ஒலிக்க செய்தது. 4 வருடங்களில் 57 படங்களில் 270 மேற்பட்ட பாடல்களை எழுதிய கவிஞர் கல்யாண் சுந்தரம் தனது கடைசி பாடலை பண்டரிபாய் தயாரித்த மகாலட்சுமி படத்துக்கு எழுதியுள்ளார். தானா எவனும் கிடமாட்டான், தடுக்கி விழாம விழமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டா அழமாட்டான். இவ்வாறு பல தத்துவ வரிகளுக்கு சொந்தக்காரரான கல்யாண சுந்தரம் அவர்கள் தனது 29 வயதில் இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்த இல்லற வாழ்வை முடித்துக் கொண்டு இவ்வுலக வாழ்வை நீத்தார். நன்றி.
இந்த சந்தர்ப்பத்திலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடிய பாடல் உனக்கது சொந்தம் எனக்கது சொந்தம் சி எஸ் ஜெயராமன் குரலிலே இடம்பெற்ற அந்த பாடலை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
தப்பி வந்தாக்கு சொந்தம் உள்ளநறி மாட்டிக்கிட்டா பொறவனுக்கு சொந்தம் கட்டுக்கட்ட மனிதர்கள் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம் உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா மனக்கிருந்தால் நீ உணருவதாலே வந்த லாபம் அது சொந்தமடா மனக்கிருந்தால் நீ உணருவதாலே வந்த லாபம் அது சொந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா குஞ்சு பறக்க நினைத்தால் குருவின் சொந்தம் தீருமடா காட்டிலே குட்டி ஊட்டு மறந்தால் அதோடு சொந்தம் மாறுமடா வீட்டியே வைத்து நெருப்பிடும்போது காலை வீட்டியே வைத்து நெருப்பிடும்போது தேசம் பாசம் பொருளாசைக்கெல்லாம் காட்டிய ஒரு பிழி வாய்க்கரிசியிலே கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடா எனக்கு சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா பாபச்சரக்குகளை பணத்தாலே முடி வைத்து பாசாந்து வேலை செய்த பகலேசக்காரர்களும் ஆபத்து சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா அவரும் வந்தார் அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் எவரு வச்சு காத்தாலும் செல்வம் எல்லாம் சேர்த்தாலும் சொந்தக்காரன் யாரு நீ துணி விழுந்தா கூடு ரொம்ப எளியவரும் பெரியவரும் எங்கே போனார் பாரு அவர் எங்கே போனார் பாரு அவரு வந்தார் அவரு வந்தார் இவரு வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் பொம்மழையத்தன அமழையத்தன பிறந்ததன இறந்ததன பதுல மாட்டி போனதனம் வானக்கேடாயானதனம் அடியே முதுகணி எத்தனை எத்தனை ஆனந்தம் அடியே முதுகணி எத்தனை எத்தனை ஆனந்தம் ஆனந்தம் உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா மனக்கிருந்தால் நீ உணருவதாலே வந்த லாபம் அது சொந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 முதல் இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்தில் பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 முதல் இலக்கம் 20 பெல்லே வீதி லெஜிஸ்டர் பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பிடம் இருந்து விழிப்புணர்வு பட்டறை காவல்துறையால் நடத்தப்படும். இப்பட்டறையை சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சினர் கல்வி அமைச்சருடன் இணைந்து ஒழுங்குபடுத்தி இருக்கின்றனர். தலைப்பு: மாணவர்கள் எதிர்கொள்ளும் கொடுமைப்படுத்தல், புலியிங். காலம்: வருகின்ற 19 தேதி ஏப்ரல் மாதம். நேரம்: காலை 11:15. இடம்: ஸ்காட் ஹால், 32A ரேஞ்ச் வியூ ரோட், மவுண்ட் ஆல்பர்ட், தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை மண்டபம். பெற்றோர் மாணவர்கள் அனைவரையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு வருகின்ற 19 தேதி ஏப்ரல் மாதம் காலை 11:15 ஸ்காட் ஹால், 32A ரேஞ்ச் வியூ ரோட், மவுண்ட் ஆல்பர்ட், தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது.
வணக்கம். தென்னிந்திய மூத்த பாடகி ஆஷா போஸ்லே காலமானார். தமிழ் உட்பட இந்திய திரையுலகில் 10,000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ள மூத்த தென்னிந்திய பாடகி ஆஷா போஸ்லே தனது 92 வயதில் காலமானார். 11/4 அன்று ஏற்பட்ட மாரடைப்பை தொடர்ந்து மும்பையில் உள்ள பிரீச் கேண்டி மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆஷா போஸ்லே நுரையீரல் நோய் மற்றும் வயது தொடர்பான பிற உடல்நல குறைபாடுகளுடனும் போராடி வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பஜனைகள் முதல் கேப்ரே பாடல்கள் வரை அனைத்து வகையான பாடல்களையும் பாடியுள்ளார். 1933 செப்டம்பர் 8 தேதி பிறந்த ஆஷா போஸ்லே தனது 10 வயதில், அதாவது 1943 பாட ஆரம்பித்துள்ளார். தனது 90 வயதிலும் அவர் தொடர்ந்து பாடி வந்துள்ளார். ஹன்ஸ்ராஜ் பால், ஓ பி நாயர், மதன் மோகன், ஆர் டி பர்மன், இளையராஜா, அனுமாலிக் முதல் ஏ.ஆர். ரஹ்மான் வரையிலான கலைஞர்களுடன் அவர் பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் அவரின் இறுதி கிரியைகள் திங்களன்று, அதாவது ஏப்ரல் 13 மாலை 4 சிவாஜி பார்க் மயானத்தில் நடைபெறும் என்று மகாராஷ்டிர கலாச்சாரத்துறை அமைச்சர் ஆஷிஷ் லேஷர் தெரிவித்துள்ளார். நன்றி. அன்புடன் சங்கீதா லிங்கேஷர்.
உலக அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள விடயம், தானே விமானத்தை செலுத்தி சென்ற ஈரான் நாட்டின் சபாநாயகர். அவர்களால் எல்லாமே முடியும். ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாவ் சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது தானே விமானத்தை இயக்கியது தொடர்பான செய்தி உலக அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகமது பாகர் காலிபாவ் ஒரு பயிற்சி பெற்ற மற்றும் சான்றிதழ் பெற்ற விமானியாவார். ஏர்பஸ் ரக விமானங்களை இயக்கும் தகுதி இவருக்கு உண்டு. ஏப்ரல் 2026 அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரான் தூதுக்குழுவுடன் இவர் பாகிஸ்தானுக்கு இஸ்லாமாபாத்திற்கு சென்றார். பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நிலவிய போதிலும் அவர் தானே விமானத்தை இயக்கி சென்றது ஒரு துணிச்சலான செயலாக பார்க்கப்படுகின்றது. அந்த பயணத்தின் போது போரில் உயிரிழந்த குழந்தைகளின் புகைப்படங்கள் மற்றும் அவர்களின் பள்ளி பைகளை இருக்கைகளில் வைத்து அவர்களை தனது பயணத்தோழர்கள் என்ற நிகழ்ச்சியுடன் குறிப்பிடுகின்றார். இவர் இதற்கு முன்னதாக 2024 அக்டோபரில் இஸ்ரேலியா வான்வெளி தாக்குதலுக்கு மத்தியில் தானே விமானத்தை ஓட்டி சென்று லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் தரையிறங்கி உலகையே வியக்க வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் வைஷ்ணவி புவிதரன்.
வணக்கம். அமெரிக்கா ஈரான் சமாதான பேச்சுவார்த்தையை மாற்றிய நெதன்யாகுவின் தொலைபேசி அழைப்பு. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் தொலைபேசி அழைப்பு அனைத்தையும் மாற்றியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரானின் பிரதிநிதிகள் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது, அணுத்திட்ட கட்டுப்பாடுகள், போர் தேசங்களுக்கு இழப்பீடு போன்ற முக்கிய அம்சங்களை விவாதித்துக் கொண்டிருந்தனர். பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றம் அடைந்திருந்த நிலையில் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை நேரடியாக தொடர்பு கொண்டார். அந்த அழைப்பில் ஈரானுக்கு எந்தவித சலுகையும் வழங்கக்கூடாது, அவர்கள் மீது கடுமையான அழுத்தம் தொடர வேண்டும் என்று நெதன்யாகு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அமெரிக்காவின் நிலைப்பாடு திடீரென மாறி பேச்சுவார்த்தைகள் சிக்கலில் சிக்கின. ஈரான் பிரதிநிதிகள், இது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை, ஆனால் இஸ்ரேலின் தலையீடு இருக்கின்றது என்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பேச்சுவார்த்தை சூழல் பதற்றமாக மாறியது. இஸ்ரேல் ஈரான் மோதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. ஹார்முஸ் நீரிணையின் வழியாக உலகின் 20% கச்சா எண்ணெய் கடந்து செல்வதால் இந்த பேச்சுவார்த்தைகள் உலக பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமானவை. நெதன்யாகுவின் அழைப்பு அமெரிக்காவின் முடிவுகளை மாற்றியதால் சமாதான முயற்சிகள் எவ்வாறு முன்னேறும் என்பது இன்னும் தெளிவாக இல்லை. நன்றி, வணக்கம். அன்புடன் சங்கீதா லிங்கேஷன்.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.